கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் நாம் துவங்கி இருக்கக்கூடிய நான்காவது தொகுப்பு, நான்காவது வால்யூம், தி பேட்டில் ஆஃப் அர்மகதோன் யுத்தம் என்ற இந்த தொகுப்பை தியானிக்க தேவன் மீண்டும் நமக்கு ஒரு நாள் கூட்டி தந்திருக்கிறாங்க. அவருக்கு நன்றிகளை நாம் தாழ்மையோடு எடுத்துக் கொள்வோம். இதுவரைக்கும் இந்த வால்யூம்ல இரண்டு முறை நாம சந்திச்சு இந்த காரியங்களை நாம் தியானித்தோம். போன வாரம் நம்மளால தொடர முடியவில்லை. சோ இதுவரை நாம இந்த வால்யத்துல என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த வால்யத்தினுடைய முன்னுரை மாத்திரம் நாம அங்க பார்த்திருந்தோம். சகோதரர் ரசல் அவர்கள் மிக அருமையாக இந்த அர்மகதோன் யுத்தம் என்ற நான்காம் தொகுப்பை பற்றி ஒரு சின்ன முன்னுரை தான் கொடுத்திருந்தார். ஆனாலும் அந்த சின்ன முன்னுரையே ரொம்ப ரொம்ப அழமான கருத்துக்களை அங்க கொண்டிருந்தது நாம உணர்ந்திருக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சகோதரர் வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் வசனங்கள் 12 இருந்து 16 வரைக்கும் இருக்கும் வசனங்களை மையமா கொண்டு ஆதாரமா கொண்டு அந்த முன்னுரை வந்து அவர் எழுதியிருந்தார். அர்மகதோன் என்றால் என்ன அர்த்தம், அந்த யுத்தத்துல யார் யார் பங்கு பெறுவாங்க, அந்த யுத்தத்துக்கு அதுல பங்கு பெறுகிறவர்களை தேவன் என்ன விதமாக கூட்டி சேர்ப்பார், அந்த யுத்தம் நிறைவேறுவதற்கு எந்த காலம் இப்போ கடந்து கொண்டிருக்கு, இன்னும் எவ்வளவு அருகாமையில இருக்கிறோம், அந்த யுத்தத்தினுடைய முடிவுகள் எப்படி இருக்கும், சோ இந்த முக்கியமான சில அம்சங்கள் அந்த ஃபார்வர்ட் முன்னுரையில இருந்தது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அர்மகதோன் என்கிற பேர் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிற காரணம், ஏன்னா இந்த அர்மகதோன் இஸ்ரேலினுடைய ஒரு பிரபலமான யுத்த களம், ஒரு போர்க்களம், பழைய ஏற்பாட்டின் சில முக்கியமான யுத்தங்கள் அங்கத்தான் சம்பவிச்சிருக்குது. அப்போ இந்த யுத்தத்தை நினைவுபடுத்தும் வகையில அந்த போர்க்களத்தினுடைய பெயர், இந்த சுவிசேஷத்தின் கடைசியில சம்பவிக்கிற அந்த மகா நாளின் யுத்தத்துக்கு அங்க தேவன் அங்க வச்சிருக்கிறாங்க. இந்த யுத்தத்துல ரொம்ப முக்கியமா பங்கு பெற போகிற அந்த நபர்கள் அல்லது அமைப்புகள் குறித்து வசனங்கள்ல சொல்லும் பொழுது அந்த மிக முக்கியமான மூன்று பேர் நீங்க சொல்ல முடியுமா? நன்றி. வலுச்சற்பம், மிருகம், மிருகத்தின் சொரூபம் அல்லது கல்ல தீர்க்கதரிசி, கரெக்ட். சோ வெளிப்படுத்தின விசேஷத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அடையாளங்கள் இவர்கள் தான் அந்த அர்மகதோன்ல முக்கிய பங்கு அங்க வகிப்பாங்க. ஆனா இதனுடைய அர்த்தங்கள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற விஷயங்கள் தான். தொடர்ந்து போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். சோ இந்த வால்யூம் ரொம்ப ஆழமா இருக்கு, அடையாள பாஷைகள் எல்லாம் கொண்டு. அதனால நிதானமாக புரிந்து கொள்ளும் வகையில ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன பகுதி மாத்திரம் நாம பார்க்கறதுக்கு முடிவெடுத்துடுக்கிறோம். சோ அப்படி நாம பார்ப்போம். போக போக நம்முடைய புரிந்து கொள்ளுதல் இதுல அதிகமாகும் பொழுது நாம நம்முடைய வேகத்தை நம்ம அங்க அதிகரிப்போம். ஏன்னா அந்த முன்னுரையே ரொம்ப அருமையான கருத்துக்கள் உள்ள அங்க கொண்டு இருந்துச்சு. அத ஒரே முறை கிராஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இப்ப அந்த அடையாளங்கள் இப்ப மறுபடியும் வரலாம். சோ அந்த அடையாளங்கள் பற்றி நாம் ஏற்கனவே அங்க படித்தெடுக்கிறோம். வலுச்சற்பம் என்று சொல்லும் பொழுது உலகத்தினுடைய அரசியல் சக்திகளை குறிக்குது. மிருகம் என்று சொல்லும் பொழுது போப் மார்க்கம் என்ற மாபெரும் பொய்யான சபை அதை குறிக்குது. மிருகத்தினுடைய சொரூபம் அல்லது கள்ளத்தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது நான் நம்ம சொல்லிட்ட அந்த எக்ஸாக்ட் வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்னா, த ஃபெடரேஷன் ஆஃப் புராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் வரும். அதை அப்படியே மொழிபெயர்த்து நம்ம உங்க சொல்லியிருந்தோம். புராட்டஸ்டன்ட் சபைகளுடைய ஒருங்கிணைப்பு. அது நீங்க நல்லா வைக்கணும், சபைகள்னு வைக்காதீங்க, அர்த்தம் வராது. புராட்டஸ்டன்ட் சபைகளுடைய ஒருங்கிணைப்பு, அதை பர்டிகுலரா சொல்லணும்னா எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ். சோ இந்த மூன்று பேரும் தான் முக்கிய பங்கு அங்க வகிப்பாங்க. ஆனா வலுச்சற்பம் இருக்கு பூமியில, மிருகம் கூட பூமியில இருக்கு, நல்ல வல்லமையா செயல்பட்டு கொண்டும் இருக்கிறாங்க. ஆனா இந்த மிருகத்தின் சொரூபம் அல்லது கள்ளத்தீர்க்க தரிசி என்று சொல்லுகிற அந்த புராட்டஸ்டன்ட் சபைகளுடைய ஒருங்கிணைப்பு, அதுவும் கூட உருவாயிடுச்சுங்களா? உருவாயிடுச்சு. எந்த வருஷத்துல உருவாயிடுச்சு? 1846 வருஷம் அந்த எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் உருவாக்கப்பட்டது. மிருகத்தின் சொரூபம் அப்படி முன்னாடி வந்துச்சு ஸ்டேஜ்ல. சோ அந்த அமைப்பு, அந்த ஒருங்கிணைப்பு உண்டாயிடுச்சு. ஆனா இன்னும் என்ன ஆகல? கரெக்ட். அது அதற்கு இன்னும் ஆவி கொடுக்கப்படலை. ஆவி என்று எதை நாம சொல்றோம்? என்ன அதிகாரம்? அப்போஸ்தல அதிகாரம். கரெக்ட். ஏன்னா ரோம கத்தோலிக்க சபை அப்போஸ்தல அதிகாரம் பெற்ற சபை என்று தங்களை சொல்லிக் கொள்கிறாங்க. அப்புறம் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய சபை, அது கூட என்ன சொல்லுது? தங்களை அப்போஸ்தல அதிகாரம் பெற்ற சபை என்று சொல்லிக் கொள்ளுகிறாங்க. சோ இதே அப்போஸ்தல அதிகாரம், அதுதான் வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆவி, இது யாருக்கு கொடுக்கப்படணும்? மிருகத்தினுடைய சுரூபம். இந்த ஆவி வந்ததுக்கு பின்புதான் மிருகத்தின் சுரூபம், அந்த மிருகம் என்ன எல்லாம் செய்ததோ அத்தனை விஷயங்களையும் அந்த மிருகத்துக்கு முன்னாலேயே வல்லமையாக செய்து காமிக்க முடியும். சோ இந்த ஆவி பெறாத வரைக்கும் இந்த மிருகத்தின் சுரூபம் பெயர் அளவுல இருக்கிற ஒரு அமைப்பு நாம சொல்லலாம், பெயர் அளவுல இருக்கிற ஒரு புராட்டஸ்டன்ட் சபைகளுடைய ஒருங்கிணைப்பு சொல்லலாம். ஆனா மிருகத்தை போன்றதில்ல, ரோமன் கத்தோலிக்க சபை போன்றதில்ல. எப்போ இந்த அப்போஸ்தல அதிகாரம் இந்த ஒருங்கிணைப்பு புராட்டஸ்டன்ட் ஒருங்கிணைப்புக்கு கிடைக்குதோ அதுதான் அந்த தீர்க்க தரிசனத்தின் படி மிருகத்தின் சொரூபம் ஆவியை பெற்றுக்கொண்ட பரவாயில்ல. சோ இந்த விஷயங்கள் நம்ம மைண்ட்ல வைக்கணும், ஏன்னா இதெல்லாம் தான் நிறைவேற காத்திருக்கிறோம் நாம. சோ இந்த மூன்று அமைப்புகள் அந்த அர்மகதோன்ல பங்கு பெறுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு அடையாளம் பார்த்தோம், இந்த மூன்று பேருடைய வாயில இருந்து என்ன கிளம்புச்சு? ஆமா, அசுத்த ஆவி, தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள். ரொம்ப அழகான அர்த்தம் அது. நம்ம அழகாக சொன்ன நாம என்னன்னா, பகட்டான ஞானமாய் தோன்றுகிற தொடர்ச்சியான சில டாக்டரின்ஸ், சில உபதேசங்கள், கொள்கைகள் இந்த மூன்று அமைப்புகள் கிட்ட இருந்து வெளிவரும். எப்போ எப்போ அருமகதுவனுக்கான சூழல் தேவனுடைய திட்டத்துல உருவாகுதோ, உருவாகும் போது ஒரு அருமையான அடையாளம் கண்ணு முன்னால இருக்கும். மிருகமும் மிருகத்தின் சொரூபமும் இணைவாங்க. இரண்டு மாபெரும் மத அமைப்புகள், இவர்களுக்கு வலுச்சற்பம் தன்னுடைய அதிகாரத்தை கொடுக்கும். சோ புராட்டஸ்ட், அதாவது ரோம கத்தோலிக்க சபை புராட்டஸ்டன்ட் சபையினுடைய ஒருங்கிணைப்பு, இந்த ரெண்டுக்குமே வலுச்சற்பம் எது குறிக்குது? அரசியல் சக்திகள் தங்களுடைய அதிகாரம் கொடுப்பாங்க. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாகும். இந்த அர்மகதோனுக்கான ஏற்ற சமயம் தேவ திட்டத்துல வந்திருக்கும் போது அந்த கூட்டணி உருவாகி இவர்கள் வல்லமையில அதிகாரத்துல உலகத்துல நிற்கும் போது இவங்க கிட்ட இருந்து பிறக்கும் சில கொள்கைகள், சில திட்டங்கள், சில உபதேசங்கள் உலகத்தினுடைய ராஜாக்களுக்கு. சோ அந்த ராஜாக்கள் எல்லாம் இந்த ஏன்னா இந்த ஆவிகள் தான் இந்த உலகத்தின் ராஜாக்களை அர்மகதோனுக்கு என்ன பண்ணிட்டு வருது? கூட்டிட்டு வருது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிரதர் ரசல் அங்க சொல்லியிருந்தார். சோ இந்த உலகத்தின் ராஜாக்கள் சொல்லும் பொழுது யாரை குறிக்குது பார்த்தோம் நாம? இது அந்த நான்கு அமைப்புல இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவங்க, மதம், சமுதாயம், அரசியல், பொருளாதாரம். இந்த நான்களையும் இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களே, ராஜாக்கள் போல் அதிகாரம் படைத்தவர்களே, முதலாவது இந்த மாபெரும் கூட்டணியினுடைய அந்த போதனைகளை கேட்டு ஈர்க்கப்பட்டு அந்த கூட்டணியோடு தங்களை இணைத்துக் கொள்ளுவாங்க. அதுல நிறைய வஞ்சனை இருக்கும். நல்ல மனிதர்களும் கூட அந்த சூழல்ல பயத்துல, ஏன்னா இந்த பூமியின் மீது வரவிருக்கிற அந்த மாபெரும் ஒரு ஆபத்தான சூழலை கடந்து போவதற்காக, அதை எதிர்கொள்வதற்காக இந்த மூன்று பேருடைய வார்த்தைகளின் படித்தான் கேட்கணும் என்கிற ஒரு வஞ்சனையில விழுந்துட்டு அநேகர் அந்த அமைப்புகளோடு இணைத்துக் கொள்ளுவாங்க. அப்போ இப்படி ஒரு மூன்று பேரும் கூட்டணியா சேர்ந்து பூமியின் ராஜாக்கள் அவங்க கூட இணைந்து இருக்கும் பொழுது இவர்களே மனிதர்களுடைய சுதந்திரம் சுயாதீனம் இதெல்லாம் கூட பறிக்கப்படும். சுருக்கமா நம்ம அங்க சொல்லியிருந்தோம். இப்படி பறிக்கப்படும் பொழுது தான் விஷயம் இருக்கு, இன்னொரு ஒரு வகுப்பார் உருவாகுவாங்க. பூமியில் இருக்கிற சாமானிய மனுஷர்கள், சாதாரண மனிதர்கள், சோ இவர்கள் தங்களுடைய உரிமைகள் சுதந்திரம் எல்லாம் அநீதியான முறையில மிருகோ மிருகத்தின் சொரூபோ வலுச்சற்பம் பிளஸ் பூமியின் ராஜாக்கள்னால பறிக்கப்படுவதை உணரும் பொழுது இந்த மாபெரும் கூட்டணிக்கு விரோதமா இவங்க எழுச்சி அடைவாங்க, புரட்சி செய்வாங்க. அந்த புரட்சி தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் என்றங்க சொல்லப்பட்டிருக்குது. சோ இந்த ஒரு சாதாரண ஜனங்கள் அவங்களுடைய எழுச்சி தான், அந்த ஜனங்கள் பத்தி சொல்ல போல தான் கர்த்தருடைய சேனை, the Lord's great army. கர்த்தர் அவங்க பட்சம் பக்கத்துல இருப்பார், அவங்க பட்சமா இருப்பார். சோ இவங்க வந்துட்டு இந்த அமைப்புகளுக்கு விரோதமாக வந்து இந்த அமைப்புகளுடைய முடிவுங்க வரும். சோ அந்த சம்பவம் தான் அர்மகதோன் யுத்தம் என்று நம்ம பார்த்தோம். சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், முக்கியமான விஷயங்கள் பிரதர்களாக சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் வருவதற்கு காலம் இருக்கு. ஏன்னா இந்த அர்மகதோன் சம்பவிக்கணும்னா இதுவரைக்கும் பேசின விஷயங்கள்ல முதலாவது நிறைவேற வேண்டிய விஷயம் என்ன? சொரூபம் ஆவி பெற்றுக்கொள்ளணும். அது பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் அது மிருகத்துக்கு ஒப்பான ஒரு இயக்கமாகும். பெற்று கொண்டுடுச்சுன்னா அதிகாரம் வந்துடுச்சு, மிருகத்துக்கு கூட இணை. இது ரெண்டுக்கும் வலுச்சற்பம் அரசியல் சக்திகள் வல்லமை கொடுக்கும். சோ இதுதான் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். இந்த இதெல்லாம் நிறைவேறும் பொழுது தான் சொல்லப்பட்ட அந்த அர்மகதோன் வந்து அங்க நடந்து நிறைவேறும். அப்போ இதுதான் பிரதர் ரசல் இந்த வால்யம் பற்றின முன்னுரையில சுருக்கமாக அங்க சொல்லியிருந்தார். இன்னைக்கு நாம இந்த வால்யத்தினுடைய முதல் பாடத்துக்குள்ள கடந்து செல்கிறோம். முதல் பாடத்தினுடைய தலைப்பு தி டே ஆஃப் வெஞ்சன்ஸ், பழிவாங்கும் நாள். இந்த தலைப்புல இருந்தே சகோதரர் இந்த வால்யம் ஆரம்பிக்கிறது நாம பார்க்க முடியும். சோ இந்த பழி வாங்கும் நாள் இதுக்கு ஆதாரமான வசனங்கள் ஏசாயா 63 அதிகாரம் 4 வசனம். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. பாருங்க இங்க தமிழ்ல எப்படி இருக்கு, நீதியை சரி கட்டும் நாள். The day of vengeance is in my heart. பழி தீர்க்கும் நாள், பழி வாங்கும் நாள், சரி கட்டும் நாள் எல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்னொரு வசனம் ஏசாயா 34 8 வசனம். அது கர்த்தர் வந்து பழி வாங்கும் நாள், அப்புறம் சியோனுடைய வழக்கத்தின் வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். சோ இந்த இரண்டு வசனங்கள் தான் ஆதாரமா சகோதரர் எடுக்கிறார் இந்த முதல் சாப்டர். தி டே ஆஃப் வெஞ்சன்ஸ், பழி வாங்கும் நாள். ஆமா, தேவனுடைய திட்டத்துல அவர் பழி வாங்கக்கூடிய ஒரு நாள் இருக்கு. அந்த பழி வாங்கும் நாள்ல இருந்து இந்த வால்யம் அங்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த பழி வாங்கும் நாள் பற்றி பேசும் போதே இன்னும் மற்ற வசனங்களை பார்த்தோம், அது நீதியை சரிக்கட்டும் நாள், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் சொல்றார். அப்புறம் சியோனி நிமித்தம், சியோனுடைய வழக்கின் நிமித்தம் அது சரி கட்டுகிற நாள். சரி, இந்த ரெண்டு வசனங்கள் ஆதார வசனங்கள். சோ இந்த பாடத்துல பிரதர் ரசில் நான்கு பாகம் வைக்கிறாரு. முதல்ல இந்த பழிவாங்கும் நாள் பற்றி தீர்க்க தரிசன வசனங்கள்ல எங்க சொல்லப்பட்டிருக்குது, அந்த பகுதியில இந்த பழிவாங்கும் நாள் பற்றின வசனங்களை அவர் கொஞ்சம் தியானிக்க வைக்கிறார். நெக்ஸ்ட் இந்த பழிவாங்கும் நாள் ரொம்ப சமீபத்திருக்கிற அந்த காலத்தை பத்தி கொஞ்சம் பேசுறார். மூணாவது, இந்த வால்யூம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, இந்த நான்காவது வால்யூம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்று பேசுறார். நாலாவது, சில பொதுவான என்ன சொல்லலாம், அப்சர்வேஷன்ஸ், ஜெனரல் அப்சர்வேஷன்ஸ், இந்த பழிவாங்கும் நாள் சம்பந்தப்பட்ட ஒரு பொதுவான சில கருத்துக்களை அங்க அவர் டிஸ்கஸ் பண்றார். நம்ம இதுல இன்னைக்கு முதல் மூன்று பார்ட் நாம அங்க பார்ப்போம். சோ இந்த பழிவாங்கும் நாள் இதை குறிச்சு தீர்க்க தரிசன வசனங்கள் எங்க எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு சில பகுதிகள். அந்த வசனங்களை தியானிக்கும் போது அந்த பழிவாங்கும் நாள் இருக்குது தேவ திட்டத்துல, அது நாம எப்படி இருக்குதுன்றோம் நம்ம அங்க புரிந்து கொள்ளுகிறோம். ஏசாயா பழிவாங்கும் நாள், நீதியை சரிக்கட்டும் நாள் என்று குறிப்பிட்டிருக்கிற அந்த கால பகுதிய தானியேல் எப்படி விவரிக்கிறார் என்று பார்க்கும் போது, பன்னெண்டாம் அதிகாரம் முதல் வசனம், பாருங்க தானியேல் இது எப்படி குறிப்பிடுறாருன்னா, செகண்ட் பார்ட் வாசிங் சிஸ்டர், யாதொரு யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். எ டைம் ஆஃப் ட்ரபிள் சச் ஆஸ் நெவர் வாஸ் சீன்ஸ் தர் வாஸ் எ நேஷன். யாதொரு ஜாதியாரும் தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஒரு மகா ஆபத்து காலமே அங்க வரும். சோ இதனுடைய தீவிரம் அந்த வசனங்கள்ல புரியுது. அந்த பழிவாங்கும் நாள் என்று நாம் எடுத்துட்டோம்னா, அது இதுவரைக்கும் சம்பவித்திராததுமான ஒரு மிகப்பெரிய ஆபத்து காலம். அவ்வளவுதான் நமக்கு வார்த்தைகள்ல சொல்ல முடியும். ஆனா அந்த சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை குறித்து நம்ம வந்து இன்னைக்கு கிரகிக்கணும். அது எப்படிப்பட்ட நாளாக தேவன் சொல்ல நினைக்கிறார், எப்படி சொல்றார்னா, இது வரைக்கும் இந்த பூமியில ஜாதிகள் தோன்றினதுல இருந்து இதுவரை உண்டாயிராத ஒரு ஆபத்து காலம்னா புரிஞ்சுக்கணும். அது லிமிடேஷன் அங்க வைக்கிறார். இப்படி டேனியல் சொன்ன அந்த பழிவாங்கும் நாள மல்கியா எப்படி சொல்றார், நான்காம் அதிகாரம் முதல் வசனம், பாருங்க கம்பாரிசன் இங்க பாருங்க. மல்கியா எப்படி சொல்றாருன்னா, அப்பொழுது சூளையை போல எரிகிற நாள் வரும், அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்யற யாவரும். பாருங்க இப்போ என்ன சிம்பல் பயன்படுத்துறார், என்ன அடையாளம் பயன்படுத்துறார். அந்த அந்த பாருங்க, அந்த பழிவாங்கும் நாள் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த நாள் பத்தி ஏசாய பேசுறாரு, அதுதான் ஆதார வசனம். ஆனா அந்த நாள் அதனுடைய தன்மை டேனியல் சொல்லும் போது இதுவரைக்கும் அப்படி ஒரு காலம் வந்ததே இல்லை. சோ அந்த காலம் எப்படி இருக்கும் மல்கியா சொல்லும் போது, அது சூளையை போல எரியற நாள். அந்த நாள்ல அக்கிரமம் செய்யற யாவரும் அநியாயம் செய்யற யாவரும் எப்படி இருப்பாங்க, சூளை துரும்பு, சூளை துரும்பு அடையாளம் அந்த நாள் நம்ம புரிஞ்சுக்கணும்னா. சோ எது பென்ஷன் பண்றார், சூளை துரும்பு. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்றோம் இல்லைங்களா, வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அடையாளத்தினுடைய அர்த்தங்களை புரியணும்னா முதல்ல அந்த அடையாளத்தை என்ன பண்ணணும், நல்லா ஸ்டடி பண்ணணும். சோ இங்க சூளை சொல்றது நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸாக்டா சொல்லணும்னா அந்த லேத் பட்டறையில எல்லாம் அந்த இரும்ப உருக்குவாங்க இல்லைங்களா, சிம்பிள் அதுதான். இரும்ப உருக்கிற சூளை பத்தி அங்க பேசிட்டு இருக்கிறார். ஏன்னா இங்கிலீஷ்ல அந்த மீனிங் அங்க நல்லா அங்க வருது. Behold the day cometh that shall burn as an oven. அப்புறம் the wicked shall be like a stubble. சோ அப்போ அது ரொம்ப அதிகமா இருக்கும் டெம்பரேச்சர், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். சோ அது நேர்ல பார்க்க வாய்ப்பு கிடைத்தவங்களுக்கு அந்த அனுபவம் வந்து அங்க தெரியும். இரும்பை உருக்கக்கூடிய அந்த சூளை, அதனுடைய தன்மை, அதனுடைய வெப்பம் எந்த அளவுக்கு இருக்கும், அதுக்குள்ள போடப்படுகிற துரும்பு, அதனுடைய நிலை சற்று நேரத்துல என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம ஓரளவுக்கு கிரகிச்சோம்னா புரிஞ்சு கொள்ளலாம். பழி வாங்கும் நாள் அந்த அக்கிரமம் அநியாயம் செய்த யாவருடைய நிலைமை நமக்கு அங்க புரியும். ஆனா இது இன்னும் கொஞ்சம் அந்த அந்த பழி வாங்கும் நாளை புரிந்து கொள்வதற்கு மல்கியா தீர்க்கதரிசி பயன்படுத்தியிருக்கிற வார்த்தைகள் இதை குறிச்சு. அப்போ யாக்கோபுக்கு, யாக்கோபு அங்க எழுதின நிருபத்தை நாம வாசிக்கும் போது 5:6 எடுங்க. பாருங்க இது எப்படி சொல்றாரு பாருங்க, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சோ அந்த பழி வாங்கும் நாள்ல ஐஸ்வர்யவான்கள் அழுக வேண்டி இருக்குது அப்படி சொல்றார் அங்க யாக்கோபு. உங்கள் மேல் வரக்கூடிய நிர்பந்தத்தின் நிமித்தம் அலறி அழுங்கள், அழுங்கல் கூட இல்ல எப்படி அழுகணும், அலறி அழுங்கள். நீங்க நினைச்சு பாருங்க இதெல்லாம் வந்து சம்பவிக்க வாய்ப்பு இருக்கா, ஆனா சம்பவிக்கும். ஆனா ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க இன்னைக்கு ஐஸ்வர்யவான்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியம். அவங்களுடைய தைரியம் நம்பிக்கை இந்த உலகத்தின் காரியங்கள்ல அப்படி இருக்கிறாங்க, அதிகாரம் படிச்சிட்டவங்களா ஐஸ்வர்யவான்கள். நம்ம பாக்குறவங்கள ஐஸ்வர்யவான்கள் கிடையாது, அது ரொம்ப பெரிய அளவில் ஆயிருக்கிறாங்க இந்த கடைசி நாட்கள் ஐஸ்வர்யவான்கள். எல்லா பில்லியனர்ஸ் கோடி கணக்கா, கோடிகளே லட்சக்கணக்கில் வச்சிருக்கிறவங்க பத்தி பேசுறாங்க. சோ அப்போ அது குறிச்சு ஒரு நாள் ஒரு நல்ல சப்ஜெக்ட் கூட இருக்கணும், இந்த ஐஸ்வர்யவான்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க உலகத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஐஸ்வர்யவான்கள் அவங்க மேல வரப்போகிற நிர்பந்தத்து நிமித்தம் என்ன ஆக போறாங்கன்னா அலறி அழுக போறாங்க. அப்புறம் போதும். சோ அப்போ சுருக்கமா சொன்னா இந்த பழி வாங்கும் நாள் யாக்கோபுனுடைய பாஷையில பாணியில அவர் சொல்றார் அந்த நாள் ஐஸ்வர்யவான்களே அலறி அழகக்கூடிய நாள். யோ அப்போ யோயேல் 2 யோயேல் தீர்க்கதரிசி அதை பற்றி சொல்லும் போது 2 வாசிங்க. அந்த பழி வாங்கும் நாள் இருளும் அந்தகாரமுமான நாள், கம்ப்ளீட் இக்னோரன்ஸ் அறியாமை உலகத்தை முழுக்க சூழ்ந்திருக்கும் நடக்கிற காரியங்களை பற்றி. அது இருளும் அந்தகாரமுமான நாள். அந்த விஷயத்தை ஆமோஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவா சொல்லும் போதே ஆமோஸ் 5:20 பாருங்க அவர் அந்த இருளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றார். அந்த இருள் எப்படிப்பட்ட இருள்னா கொஞ்சம் கூட பிரகாசம் அதுல இல்ல, பிரகாசமற்ற எப்படி சொல்லிடுறாரு அந்தகாரமான நாள் என்று அங்க சொல்லுவது. அங்க நாம பாக்குறோம் கர்த்தர் இயேசுனுடைய வார்த்தையில இந்த பழி வாங்கும் நாள் பற்றி வாசிக்கும் போது மத்தேயு 24:21-22 வாசி.
உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவிக்காததும் இனிமேலும் சம்பவியாத
சோ இது ஒரு மிகுந்த உபத்திரவம் ஆன நாள், மகா உபத்திரவம் என்று நாம் அங்க சொல்கிறோம். சோ இந்த வசனங்கள் இந்த பழி வாங்கும் நாள், ஏசாயா குறிப்பிட்ட கர்த்தருடைய பழி வாங்கும் நாள் பற்றி பேசுற வசனங்கள். சோ அந்த பழி வாங்கும் நாள் இந்த வசனங்கள் எல்லாம் நாம கொஞ்சம் தியானிச்சு ஒரு கோர்த்து பார்த்தோம்னா அதனுடைய தன்மை நமக்கு அங்க நல்லா புரியும். அது இதுவரைக்கும் உண்டாயிராத ஒரு ஆபத்து காலம். அந்த ஆபத்து காலம் எரிகிற சூளை போல இருக்கும், அதுல துரும்பு போல இருப்பாங்க அநியாயம் அக்கிரமம் செஞ்சவங்க. சோ ஒரு கிளாஸ் அங்க இருக்கு, ஒரு வகுப்பார். நெக்ஸ்ட் நாம பார்க்கும் போது அது ஐஸ்வர்யவான்கள், இன்னொரு கிளாஸ் ஐஸ்வர்யவான்கள். கத்தரி அழுகக்கூடிய ஒரு நாளாயிருக்கும், இருளான நாள். இருள் மாத்திரம் இல்ல, கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாத அந்தகாரமான நாள் என்றெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் இயேசுனுடைய பாஷையில மகா உபத்திரவம் தெரிஞ்ச வசனங்கள் தான். பட் இந்த வால்யூம் படிக்கும் பொழுது அந்த ஆட்டிடியூட்ல படிக்கிறது நமக்கு நல்லது. ஒரு ஒரு வசனம் நமக்கு தரக்கூடிய கருப்பொருள் அங்க நாம அங்க புரிந்துக்கலாம். சோ இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் போது பழிவாங்கும் நாள் எப்படி இருக்கும், அதுல யார் வந்துட்டு பழிவாங்கப்படுவாங்க என்பது கூட அங்க நமக்கு அங்க அங்க ஒரு லிஸ்ட் அங்க வந்திருக்கிறது நாம அங்க பாக்குறோம். சோ இந்த அந்தகாரம் நிறைந்த நாள், இந்த பழிவாங்கும் நாள், சகோதர சகோதரிகளே, தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறபடி இது மனுக்குலத்தின் மீது வரும். அப்படி வரும்போது அது எப்படி இருக்கும்னா, மனுக்குலத்தை உலகத்தின் ஜனங்களை அவங்களுடைய தேசங்கள் அவங்களுடைய அமைப்புகள் எல்லாவற்றையுமே நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக அங்க இருக்கும். மனுக்குலம் முழுவதும் நியாயம் தீர்க்கப்படுகிற நாளா இருக்கும். ஆனா எப்படி நியாயம் தீர்க்கப்படுகிற நாளா இருக்கணும்னா, ஒரு தேசமாக அமைப்பாக நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். மறுபடியும் சொல்றோம், இந்த பழி வாங்கும் நாள் வரும்போது அது இந்த மனுக்குலம் நியாயம் தீர்க்கப்படுகிற நாளா இருக்கும். ஆனா எப்படி நியாயம் தீர்க்கப்படுவாங்கன்னா, கலெக்டிவா ஒரு தேசமாக அல்லது அமைப்புகளாக நியாயம் தீர்க்கப்படுகிற நாளாக அங்க இருக்கும். ஏன் இதை நாம திரும்ப திரும்ப அங்க சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னா, சொல்லணும். ஏன்னா ஒரு தேசமாக நியாயம் தீர்க்கப்படுதல், அமைப்புகளாக நியாயம் தீர்க்கப்படுதல் என்பதற்கும், தனித்தனி நபரா தனித்தனி மனிதர்களா மனுக்குலம் நியாயம் தீர்க்கப்படுவதற்கும் வித்தியாசம் அங்க இருக்கு. சோ இந்த பழிவாங்கும் நாள் இது மனுக்குலம் தேசமா அமைப்பா சமுதாயமா நியாயம் தீர்க்கப்படுகிற நாளா இருக்கும். மாறாக எப்படி இல்ல, தனித்தனி நபர்களா இல்ல. ஏன்னா இது இப்படி இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வரார் சகோதரர் அப்படின்னா, பாருங்க சகோதரர் சகோதரிகளே, நமக்கு நல்லா தெரியும் ஒரு தேசம் அல்லது அமைப்பு என்று சொல்லிட்டா அது நிறைய தனிப்பட்ட நபர்களை ஒன்று சேர்த்து தான் என்ன சொல்ல முடியும், நாம தேசம் என்று சொல்லலாம் இல்லாட்டி அமைப்பு என்று சொல்லலாம். சோ அந்த தேசம் அல்லது அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் அது யாரை பொறுத்து தான் இருக்கும்னா, அந்த தேசத்தினுடைய ஜனங்கள் இல்லாட்டி அந்த அமைப்பில் இருக்கிற உறுப்பினர்களை கொண்டு தான் அங்க இருக்கும். இப்போ இந்த தேசமோ அமைப்போ நியாயம் தீர்க்கப்பட்டா கண்டிப்பா அதன் மூலம் யாருக்கு கூட கஷ்டம் இருக்கும், அந்த தேசத்துல பிரஜைகளா இருக்கிற ஜனங்கள், அந்த அமைப்புல அங்கத்தினரா இருக்கக்கூடிய தனி நபர்களுக்கு பாதிப்பு அங்க இருக்கும். ஆனா தேசமா நியாயம் தீர்க்கப்படுதல் அமைப்பாக நியாயம் தீர்க்கப்படுதல்னா சரியா புரிந்து கொண்டோன்னா, அது ஒட்டு மொத்தமாக நியாயம் தீர்க்கப்படுதல். தனித்தனியா உலக ஜனங்களே எப்ப நியாயம் தீர்க்கப்படுவாங்க, ரொம்ப சிம்பிள், 1000 வருடம் அரசாட்சி என்று சொன்னாலும் கூட அது எப்போ எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இப்போ சார்ட்ல நாம எடுத்தோம்னா அந்த பழி வாங்கும் நாள் கிட்டத்தட்ட இந்த பகுதியே அங்க குறிக்கிறது. இந்த பகுதியில தான் நம்ம என்ன சொல்றோம்னா, மனுக்குலமே எப்படி நியாயம் தீர்க்கப்படுறாங்க, தேசமாக
அமைப்புகளாக நியாயம் தீர்க்கப்படுறோம். அது முடிஞ்சதுக்கு பின்பு தான் கணக்கு தெரியுற பாகம். அந்த பாகத்துல தான் மனிதர்கள் மனுக்குலமே நியாயம் தீர்க்கப்படுவாங்க. பட் எப்படி எப்படி நியாயம் தீர்க்கப்படுவாங்க? இண்டிவிஜுவலி இல்லையா, தனித்தனியாக. புரியுதுங்களா? ஏன்னா இப்ப மறுபடியும் கொஞ்சம் விலக்கி சொன்னா, சோ தேசமா செயல்படும் போது செய்யப்படுகிற பாவங்கள் இருக்குது, அக்கிரமம் இருக்கு, அநியாயம் இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பா அந்த தேசத்தினுடைய பாவம் அக்கிரமம் அநியாயத்துல யாருக்கு பங்கு இருக்கணும்? தேசத்தினுடைய ஜனங்கள். ஆனா அது எப்படி ஒரு 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 சேர்ந்து இருக்கிற ஒரு நிலை. சோ அந்த தேசத்தினுடைய பாவங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன்கிட்ட என்ன இருக்கணும்? ஒரு நீதி சரி கட்டுதல் இருக்கணும் இல்லைங்களா? அதுதான் இந்த பழிவாங்கும் நாள்ல நடக்கும். அமைப்புகள் இருக்குது உலகத்துல, அநேக அமைப்புகள். இந்த அமைப்புகள் கூட எல்லா அக்கிரமம் பண்ணிருக்கிறாங்க. இந்த அமைப்புகள்ல கூட மனுஷங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த அமைப்புகளுடைய மீறுதல்களுக்கு என்ன இருக்கணும்? தேவன் பார்வையில ஒரு நீதி சரி கட்டுற வேலை இருக்கணும். அதுதான் எங்க நடக்குது? இந்த பழி வாங்கும் நாள். ஆனா இந்த தனிப்பட்ட நபர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்துட்ட அக்கிரமம் அநியாயம் இதுக்காக இவர்களும் என்ன பண்ணப்படணும்? நியாயம் தீர்க்கப்படணும். ஆனா அதுக்கு தேவன் என்ன பண்ணிடுகிறார்? வேற ஒரு காலம் அங்க வச்சிருக்கிறார். பின்னால தனக்கு தெரியற பாகத்துல ராஜ்யத்துல அவர்கள் அங்க நியாயம் தீர்க்கப்படுவாங்க. நம்ம பேசுற பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நான் நம்புறேன். புரிஞ்சுங்களா? சோ பழி வாங்கும் நாள் ரொம்ப கிளியரா நம்ம சொன்னோம்னா, அது கிட்டத்தட்ட எப்போ இந்த சுவிசேஷத்தின் அறுவடை ஆரம்பிக்கிறதோ அப்பயே இந்த பூமியில அங்க ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப முக்கியமா அந்த புறஜாதிகள் காலம் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் அது தீவிரமாயிட்டே அங்க போகுது இல்லைங்களா? சோ இதுதான் எதுல வந்து முடியும்? அந்த அர்மகதோன்ல வந்து முடியும். சோ அந்த சமயத்துல உலக மனுக்குலம் ஒரு தேசமாக, தேசங்களாகவோ அவர்கள் சார்ந்திருக்கிற அமைப்புகளாகவோ அவங்க நியாயம் தீர்க்கப்படுவாங்க. சோ இதுதான் இந்த பழி வாங்கும் நாள்ல அங்க நடக்கிற விஷயம். ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பார்க்கிறோம் அந்த புதிய உடன்படிக்கையினுடைய சாதகமான சூழல் உருவாயிருக்கும். அந்த சூழல்ல சத்தியம் போதிக்கப்பட்டு அதை புரிந்து கொள்ளும் வாய்ப்புகள் எல்லாம் தேவன் அவங்களுக்கு தந்து, அவங்களுடைய மனக்கண்களை பிரகாசமாக்கி, நீதி கற்றுக்கொள்வதற்கேற்ற சாதகமான சூழல் எல்லாம் தேவன் தந்து, அப்போ என்ன பண்ணுவார்னா, அந்த சத்தியத்தின்படி ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியா என்ன பண்ணுவார் தேவன்? அங்க நியாயம் தீர்ப்பார். நம்ம சொல்ல வர்றது அதுதான். சோ தனித்தனியா உலகத்தின் ஜனங்கள் 1000 வருட அரசாட்சியில நியாயம் தீர்க்கப்படுறது வேற, ஆனா அதுக்கு முன்னால அந்த பழி வாங்கும் நாள்ல அவர்கள் ஒட்டுமொத்தமாக தேசங்களாக கருதப்பட்டு அமைப்புகளாக கருதப்பட்டு அவர்கள் செய்துட்ட அந்த பாவங்களுக்கு நியாயம் தீர்ப்பு வாங்குறது ஒன்னு இருக்கு. சோ இந்த பழி வாங்கும் நாள் அப்படிப்பட்ட நாள். ரொம்ப சிம்பிள். இந்த பழி வாங்கும் நாள் மனுக்குலம் தேசங்களாகவும் அமைப்புகளாகவும் கருதப்பட்டு தண்டிக்கப்படுற அந்த பழி வாங்கப்படுகிற நாளாக அங்க இருக்கும். ஆனா தனிப்பட்ட நியாய தீர்ப்பு அதை தொடர்ந்து வரக்கூடிய ராஜ்யத்துல அங்க நடக்கும் என்று நாம் அங்க பார்க்கிறோம். ஏன் வந்து இந்த பழி வாங்கும் நாள்ல மனுக்குலம் அதனுடைய தேசங்கள் அமைப்புகள் பழி வாங்கப்படணும், நியாயம் தீர்க்கப்படணும், ஏன் இந்த ஒரு அவசியம் தெய்வீக திட்டத்துல இருக்கு? ஏன்னா தேவனே இந்த உலகத்தின் ராஜ்யங்களுக்கு தேசங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் என்ன கொடுத்திருந்தாருன்னா, ஒரு அனுமதி கொடுத்திருந்தார். அந்த அனுமதி காலம் தான் பைபிள்ல நாம் என்னன்னு வாசிக்கிறோம்னா, புறஜாதியாரின் காலங்கள். சோ அந்த காலங்கள்ல இந்த தேசங்கள் அமைப்புகள் இந்த உலகத்தின் மேல ஆளுகை ஆதிக்கம் செய்து ஜனங்கள் அங்க ஆண்டு கொள்ளுவாங்க. அப்போ இந்த காலம் முடிவுக்கு வரும்போது கண்டிப்பா தங்களுடைய கணக்கு அவங்க தேவனிடத்துல ஒப்பு வைக்க வேண்டியது அவசியம். லீஸ் வந்து முடிஞ்சிருக்குது இல்லைங்களா? சோ அப்ப இந்த புறஜாதியார் காலம் எப்போ முடிவுக்கு வந்திருக்குது? 1914 வருஷம் அந்த புறஜாதி காலங்கள்
முடிவுக்கு வந்துருக்குது. சோ இப்போ அதுக்கு அதிகாரம் கொடுத்தவர்கிட்ட இவங்க என்ன பண்ண வேண்டி இருக்குது, கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அங்க இருக்கு. சோ இந்த லீஸ் முடிஞ்சிச்சு, அந்த அதிகாரம் அனுமதி முடிஞ்சிச்சு. வசனங்களை பார்க்கும் பொழுது அதற்கும் மேல அவங்களுடைய ஆளுகையை பூமியின் மீது தொடர்ந்து செய்வதற்கு எந்த தேசமும் அங்க தேவனுக்கு முன்பாக நீதியா நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே அக்கிரமத்துல தான் அங்க போயிருக்கிறாங்க. இப்ப இந்த தேசங்கள் பெற்றுக்கொண்ட அந்த காலத்துல அவர்கள் செய்திட்ட அத்தனை அக்கிரமம் அநியாயத்து நிமித்தம் தேவன்கிட்ட நியாய தீர்ப்பு வாங்க வேண்டிய காலமா அந்த பழி வாங்கும் காலமே அங்க இருக்கும், பழி வாங்கும் நாள். சோ அப்போ இந்த தேசங்கள் கிட்ட இருந்துட்டு அந்த அதிகாரத்தை வாங்கித்தான் நம்ம வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது உரிமைக்காரனானவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுது. வசனம் வாசிங்க இப்போ இந்த விஷயத்தை குறிச்சு, எசேக்கியல் 21:27 வசனம். தானியேல் 7:27 வசனம். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:26-27 வசனங்கள் வாசம். ஆமாம். சோ இந்த வசனங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. எப்போ இந்த புறஜாதியார் காலங்கள் முடிவுக்கு வந்துச்சோ, சோ இந்த தேசங்களுக்கு உலகத்தின் ராஜ்யங்களுக்கு தேவன் கொடுத்திருந்த அந்த அனுமதி காலம் நிறைவு பெற்றது. இப்போ அதன் முடிவுல அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவங்களா இருக்கிறாங்க. கண்டிப்பா அங்க தேவன் அங்க சரி கட்டுகிறவரா இருப்பார். சோ அப்ப வந்துட்டு அவர்கள் மீது நியாய தீர்ப்பு அங்க வருது. சோ தேசமாக நடந்துட்ட அக்கிரமங்கள் அநியாயங்களுக்கு, அமைப்பு 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 அமைப்புகளா இருந்து நடந்துட்ட அக்கிரமம் அநியாயங்களுக்கு தேவனுடைய பார்வையில ஒரு நியாய தீர்ப்பு அங்க இருக்கும். அதுதான் இந்த கர்த்தருடைய பழி வாங்கும் நாள்ல அங்க நடக்கும். நம்ம ஏற்கனவே மற்ற கிளாஸஸ்ல எல்லாம் நாம ராஜ்யம் குறித்து நம்ம படிக்கும் போது நம்ம ரொம்ப அருமையா நாம பார்த்துருக்கோம். கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் போது ராயர் வந்த அரசாட்சி முழுவதுமே குறிச்சாலும் ரொம்ப முக்கியமா எந்த பகுதியை குறிக்கும், அதனுடைய முதல் பாகம். அதாவது 2nd உலகமும் 3rd உலகமும் பின்னி பிணைந்திருக்கிற அந்த ஓவர்லாப்பிங் பீரியட் கர்த்தருடைய நாள். ஏன்னா அந்த நாள்ல தான் இந்த வேலையெல்லாம் அங்க செய்ய, அந்த நாள் அது பழி வாங்கும்னா தேவனுடைய பார்வையில் யார பூமியின் ராஜாக்கள் ராஜ்யங்கள் பூமியின் ராஜ்யங்களை தேசமாக அமைப்புகளாக பழி வாங்கும்னா, ஏன்னா அதுக்கு முன்னால் அனுமதி இருந்துச்சு ஒரு புறஜாதியார் காலம். அது முடிவுக்கு வந்திருக்கும் எப்போ, இந்த 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சிருக்கும் போது 1914. அதுக்கு அந்த அதுக்கு பின்னால அவங்க கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய காலம், அது தேவன் அவங்க கிட்ட கணக்கு கேட்கிற காலம். அதாவது அவங்களுடைய தவறுகளுக்கு அக்கிரமங்கள் அநியாயங்களுக்கு தேவன் நீதி சரி கட்டும் காலம். அது தான் பழி வாங்கும் நாளாக அங்க இருக்கும். இது தொடர்ந்து தான் வரும். நம்ம இது வரைக்கும் பேசின அந்த ஜனங்கள் தனித்தனியாக நியாயம் தீர்க்கப்படுது. அப்போ இந்த அர்மகதோன் ஸ்டார்ட் பண்ணும் அர்மகதோன் வால்யூம் ஸ்டார்ட் பண்ணும் போது பிரதர் முதல்ல அந்த நாள் பத்தி ஆரம்பிக்கிறார். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா காலம் ரொம்ப அவசியம். சோ அர்மகதோன் யுத்தம் எப்போ அப்படிங்கிற கேள்வி முதலாவது வரும் பொழுது முதல்ல அதுக்கு பதில் நாங்க சொல்லணும். சோ பிரதர் ரசில் கண்டிப்பா அதனால தான் அவர் முதலாவது பாடத்துல அந்த நாள் பத்தி பேசுறார், கர்த்தருடைய பழி வாங்கும் நாள். இந்த மாதிரி ஒரு காலம் தேவனுடைய திட்டத்துல போயிருக்கு புறஜாதிகளினுடைய காலம். அந்த காலத்துல உலகத்தின் ராஜ்யங்களுக்கு தேவன் முழு அனுமதி கொடுத்திருந்தார். ஆனா அந்த காலத்துல அந்த ராஜ்யங்கள் எவ்வளோ அநியாயம் அக்கிரமம் அங்க செய்திருக்கிறாங்க ஜனங்களுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு.
சோ அப்போ அந்த கால முடிவுக்கு வரும்பொழுது தேவன் அவங்களை விசாரிக்க வேண்டியது அவசியம். அப்படி விசாரிக்கும் பொழுது கண்டிப்பா அவர்கள் கிட்ட இருக்கிற அநியாயம் அக்கிரமத்துக்கு சரி கட்டுதல் அங்க நடக்கும். சோ அந்த சரி கட்டுதல் பத்தி பேசும்போது கண்டிப்பா அர்மகதோன் யுத்தம் வந்து அங்க கண்ணு முன்னாடி அங்க வரும். சோ அப்ப இந்த பழி வாங்கும் நாள் இவ்விதமாக ஆரம்பிக்கும். அது இதுவரைக்கும் வந்துடாத ஒரு ஆபத்து காலம், தூளை போல எரியற ஒரு காலம் அது, நாள் அது. அது ஐஸ்வர்யவான்களை அலறி அழுகக்கூடிய ஒரு நாள். அக்கிரமம் செய்தவங்க அநியாயம் செய்த யாவருமே அங்க தண்டிக்கப்படுற ஒரு நாள், அந்த இருளான நாள், அந்தகாரமான நாள், கர்த்தருடைய வார்த்தையில மகா உபத்திரவமான நாள். ஆனா அந்த நாள்ல முதல்ல மனுக்குலம் தேசங்களா ராஜ்யங்களா அமைப்புகளா பார்க்கப்பட்டு தேவனால நியாயம் தீர்க்கப்படுகிற ஒரு நாளாக அது இருக்கும். அதை தொடர்ந்து வரும் தனிப்பட்ட நபர்களுடைய அந்த தனிப்பட்ட நியாய தீர்ப்பு தேவனுடைய ராஜ்யத்துல கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல. சகோதர சகோதரிகளே, சோ இப்போ அந்த நாளில் இந்த தேசங்களை தேவன் நியாய தீர்க்கும் போது அது குறித்து சில வசனங்கள் பேசியிருக்குது. அந்த வசனங்களை நாம பார்க்கும் போது ஏசாயா 34 அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிங்க. சோ சகல ஜனங்கள் மேல தேவனுடைய கடும் கோபம், அவருடைய உக்கிரமம் என்னாது மூழுகிறது. சோ அந்த அந்த நாள் பத்தி அங்க சொல்றார் இந்த வசனத்துல. சோ ஜாதிகளே கேளுங்க, ஜனங்களே கேளுங்க, உங்க எல்லாரும் மேல தேவனுடைய உக்கிரம் அங்க மூழுது. நெக்ஸ்ட் ஒரு வசனம் வாசிங்க, எரேமியா 10:10. அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். பாருங்க நிறைய விஷயம் சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியில நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு தான் தேவன் விடுறார் வசனங்கள் விஷயத்துல. சோ அந்த நாள் பற்றி பேசும் போது இதெல்லாம் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள். அவருடைய கோபத்தை என்ன படிச்சோம் இப்போ, அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டாங்க, சகிக்க மாட்டாங்க, சகிக்க மாட்டாங்க. தேவனுடைய உக்கிரம் அந்த அளவுக்கு அந்த நாள்ல இருக்குது. நெக்ஸ்ட் வாசிங்க, இல்ல இல்ல அதே வசனம் படிக்கிறீங்களா,
அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டாங்க.
ஓகே, இப்ப எரேமியா 25:31-33 வரைக்கும் வாசிங்க. ஜாதிகளோட கர்த்தருக்கு ஒரு வழக்கு இருக்கு. அப்படியே வருதுங்களா, ஜாதி ஜாதிக்கு வருதுங்களா? ஓகே, ஜாதி ஜாதி ஜாதிக்கு தீமை பரவும், பூமியின் எல்லைகளில் இருந்து மகா புசல் எழும்பும், இதெல்லாமே அந்த நாளினுடைய தன்மை பத்தி தான் அங்க பேசுறாங்க. ஆனா இங்க அந்த ஒரு வார்த்தை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஏன்னா பிரதர் ரசல் வால்யூம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரவும், அப்புறம் என்ன சொல்லிருக்கு வசனத்துல, பூமியின் எல்லைகளில் இருந்து மகா புசல். எப்படி நாம் இது புரிஞ்சுக்கிறோம் இங்கிலீஷ்ல, Behold, evil shall go forth from nation to nation and a great wild wind. புசல், புசல்னா நாம என்ன சொல்றோம், புயல், வைல்ட் விண்ட் அப்படின்னா சுழல் காற்று, சுழல் காற்று ரொம்ப 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 டெரிபிள் எஃபெக்ட் இருக்கும், பயங்கரமான சேதம் இருக்கும் சுழல் காற்று. ஆனா பொதுவா நம்ம 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 தேசம் பூமியில அமைந்திருக்கிற பகுதியில இந்த புயல், அதுல வகை வகையான புயல், அந்த சுழல் காற்றுகள் அதெல்லாம் வருவது ரொம்ப ரொம்ப அரிது. ஆனா பாருங்க, இப்ப போன மாசத்துல கூட அமெரிக்கால என்ன ஆயிடுச்சு, அப்ப வந்து உங்களுக்கு வார்த்தைகள் வேற மாதிரி போடுவாங்க, டொர்னாடோ ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டொர்னாடோ போய் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, டொர்னாடோ எப்படி இருக்கும், அது தனியா கிராஸ் பண்றது நம்ம கண்ணு முன்னால பாக்கலாம். இப்ப எல்லாம் டிஸ்கவரியில ரொம்ப அழகா காமிக்கிறாங்க, ரொம்ப எக்ஸாக்டா காமிக்கிறாங்க. அது தேவன் சில அடையாளங்கள் பயன்படுத்துவது ரொம்ப அற்புதமா பயன்படுத்துவார், அவ்வளவுதான், அதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சோ இந்த நாள் எப்படி இருக்கும்னா, அது ஒரு மகா புசல், ஒரு பயங்கரமான ஒரு சுழல் காற்று போல அங்க இருக்கும். அதனுடைய பாதையில, சுழல் காற்று பாதையில எது இருந்தாலும் சர்வநாசம், கான்கிரீட் ரோடு முதற்கொண்டு அது இல்லாம போயிடும். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, மேல நிக்கிறது மாத்திரம் கிடையாது. சோ அந்த சுழல் காற்றுகளுக்கு என்று சில தன்மைகள் இருக்குது, அது இன்னும் ரொம்ப பியூட்டி. கொஞ்சம் சயின்டிபிக்கா போய் சுழல் காற்று எப்படி உருவாகும் படிச்சு பார்த்தோம்னா, இந்த மகா உபத்திரம் உருவாகிறதுக்கும் அதுக்கும் ரொம்ப ஆப்டா அங்க பொருந்தும். ஆனா அதை இப்ப நாம இங்க எடுக்க முடியாது. ஆனா அந்த பழி வாங்கும் நாள் இப்படி இருக்கும், அது ஒரு மகா புசல். பாருங்க பிரதர் என்ன சொல்றாரு பாருங்க, பிராக்கெட்ல அந்த வைல்ட் விண்டுக்கு பிராக்கெட்ல போட, இன்டென்ஸ் அண்ட் காம்ப்ளிகேட்டட் ட்ரபிள் அண்ட் கமோஷன் என்ன சொல்ற. பாருங்க அந்த சுழல் காற்றுன்னு சொல்லும் பொழுது அதை எக்ஸ்பிளைன் பண்ற, சுழல் காற்றுங்கிறதின் மூலம் என்ன சொல்ல வர்றாருன்னா, வசனத்துல தேவன் சுழல் காற்று போல அந்த பழி வாங்கும் நாள் இருக்கும், அவ்வளவுதான் தேவன் சொல்றார். சுழல் காற்று போலனா அது பிரதர் ரசல் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது இன்டென்ஸ் அப்படின்னா ரொம்ப கொடுமையா இருக்கும், ரொம்ப என்ன சொல்றது, இன்டென்ஸ்னா ரொம்ப அப்படி கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் அப்படின்னா ரொம்ப தீவிரமா இருக்கும், ரொம்ப சுருக்கமாச்சு, ரொம்ப தீவிரமா இருக்கும். அண்ட் காம்ப்ளிகேட்டட் ட்ரபிள், ட்ரபிளே பிரச்சனை, ட்ரபிள்னா என்ன சொல்றோம் பிரச்சனை, இது வந்துட்டு காம்ப்ளிகேட்டட் ட்ரபிள் அப்படின்னா ரொம்ப சிக்கலான பிரச்சனை. டிரான்ஸ்லேட் பண்ணலாம், அந்த நாள் எப்படி இருக்கும்னா, பிரச்சனையே சிக்கல் தான் இல்லைங்க, ஆனா சிக்கலா அது அப்படின்னா ரொம்ப 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 மனுஷங்கனால எதுவும் பண்ண முடியாது. அந்த அந்த உபத்திரவம், அந்த ட்ரபிள், அந்த பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்ளலாம் முடியுமா யோசிச்சா, வாய்ப்பே இல்லாத ஒரு ஒரு சூழல் தான் அந்த ஒரு சூழல். அதான் என்ன சொல்றாருனா, காம்ப்ளிகேட்டட் ட்ரபிள் அண்ட் கம்போஷன். சோ ரொம்ப தீவிரமான குழப்பம் நிறைந்த ஒரு உபத்திரவம் அந்த மாதிரி தான் அது உருவாகும். சோ ரொம்ப அருமையா கொடுக்கிறார் அந்த சுழல் காற்றுக்கு அந்த அர்த்தம். நெக்ஸ்ட் ஒரு வசன வாசிங்க, ஜெப்பனியா 3:8-9. பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினியால் அழியும். பூமி அமைப்புகள், த பிரசன்ட் சோசியல் ஆர்டர், தற்போது நிலவிட்டு இருக்கிற சமுதாய அமைப்பு, பூமி எல்லாம், இந்த பூமியில் உள்ள அமைப்புகள் எல்லாம் என்னுடைய எரிச்சலின் அக்னியினால அழியும். அப்புறம் அதற்கு பின்பு இருந்தா நல்லா இருக்கும் அந்த வசனம், அதற்கு பின்பு இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இங்கிலீஷ்ல அப்படித்தான் ஒரு அண்ட் தென் பிராக்கெட்ல ஆஃப்டர்வர்ட் போற, அப்பொழுதுனா அதற்கு பின்பு, எதுக்கு பின்னால, பூமி எல்லாம் என்னுடைய எரிச்சலின் அக்கினால் அழியும். அந்த பழி வாங்கும் நாள் நிறைவேறி தீர்ந்து இருக்குது, அதற்கு பின்னால, அதுக்கு பின்னால நடக்க என்ன நடக்கும், ஜனங்களுக்குள்ள இந்த மிகப்பெரிய மாற்றம், அந்த பழி வாங்கும் நாள் முடிஞ்சதுக்கு பின்பு அங்க அது வருது. நெக்ஸ்ட் இன்னொரு வசனம் வேணாம், லூக்கா 21:25 வாசிங்க. ஆமாம், இந்த வசனங்கள் இந்த பழி வாங்கும் நாள் பத்தி தேவன் சொல்லக்கூடிய இன்னும் சில விஷயங்கள் அங்க. சோ எவ்வளவு தீவிரமா, எவ்வளவு கடுமையா, எவ்வளவு கொடியதாக இந்த ஜனங்கள் மேல, ஜாதிகள் மேல, அமைப்புகள் மேல, தேசங்கள் மேல அங்க இருக்கும். இந்த இதுதான் இந்த பழி வாங்கும் நாள் பற்றி வசனங்கள்ல ஒரு சில இடங்கள்ல நாம பார்க்கிற காரியங்கள். இவ்விதமாக இந்த பழி வாங்கும் நாள் இருக்கும். நெக்ஸ்ட் இதனுடைய காலம் பற்றி பிரதர் அங்க பேசும்போது சொல்றார், நம்ம ஏற்கனவே பார்த்து புரிஞ்சிருக்கிறபடி ஏற்கனவே இந்த காலம் ரொம்ப சமீபமாய் இருக்குது. அதுக்கு மேல நம்ம எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, சோ இந்த நாள் நம்ம இன்னும் அதிகமா நெருங்குவதற்கு என்னெல்லாம் நிறைவேறணுமோ அந்த காரியங்கள் முன்பை காட்டிலும் இன்னும் அதிகமா, அதிக வேகமாக நிறைவேறி கொண்டு வருது என்று பிரதர் ரசல் அங்க குறிப்பிடுறோம். ஆனா அது அவருடைய காலத்திலேயே அவர் அங்க சொல்றார். இந்த பழிவாங்கும் நாள் சமீபத்திருக்குது. ஆனா எந்த அளவுக்கு சமீபத்திருக்கு என்று சொல்லணும்னா, அது சீக்கிரமா நடக்கிறதுக்கு ஏதுவான காரியங்கள் தான் இன்னும் வேகமாக நடந்து கொண்டு அங்க இருக்குது. சாக மொத்தம் இது வந்து ரொம்ப பக்கத்துல அங்க இருக்குது என்று தான் அங்க நாம சொல்ல முடியும். சகோதர சகோதரிகளே, பிரதர் ஒரு ஒரு வார்த்தை அங்க கொடுக்கிறார், நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய வார்த்தை. இன்னும் ஒரு சில வருஷங்கள் தான் இது சம்பவிக்கிறதுக்கு காலம் இருக்குது. அவருடைய காலத்துல சொல்றார் 1897ல். அப்ப என்ன இன்னொரு வார்த்தை என்ன சொல்றானா, அண்ட் அக்கார்டிங் டு த ஷியர் வேர்ட் ஆஃப் ப்ராஃபசி, அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய அதிக உறுதியான தீர்க்க தரிசனங்கள் வசனங்களை பார்க்கும் போது, த பிரசன்ட் ஜெனரேஷன் வில் விட்னஸ் த டெரிபிள் கிரைசிஸ் அண்ட் பாஸ் த்ரூ த டெசிசிவ் கான்ஃபிளிக்ட். இப்ப பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சந்ததி இந்த மிகப்பெரிய உபத்திரவத்துக்குள்ள கடந்து போவாங்க, அதை பார்ப்பாங்க, அது அதற்குள்ள அதனுடைய கடுமைக்குள்ள கடந்து போவாங்க. இது எப்ப பிரதர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா 1897ல். பிரசன்ட் ஜெனரேஷன், ஒரு ஜெனரேஷன், ஒரு சந்ததினா கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் இப்பயா 33? பிப்ளிக்கலா நாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 135 வருஷம் வரும். 135 சிம்பிளா கால்குலேட் பண்ணுங்க. ஜலப்பிரளயம் வரைக்கும் எவ்வளவு சந்ததினு கால்குலேட் பண்ணுங்க. 11 சந்ததி. ஜலப்பிரளயம் எந்த வருஷம் வந்துச்சு? 1600 வகுத்துடுங்க 12 சந்ததி வரும். வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்ததிக்கு என்ன டைம் வரும்? பிரதர் ரசலுடைய கால்குலேஷன். சோ சும்மா தோராயமா நாம எடுத்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, ரொம்ப கான்பிடண்டா, நம்ம அந்த கால பகுதிக்குள்ள தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிரதர் சொன்ன காலத்துல இருந்து பார்த்தா அந்த சந்ததி காலம் சந்ததிக்குள்ளதான் நாம கூட இப்போ இருக்கிறோம். ஆனா ரொம்ப கிளியரா சொல்றாரு, தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது தற்போதைய இந்த சந்ததி இந்த மாபெரும் இக்கட்டு சூழலை பார்ப்பாங்க. பார்ப்பது மாத்திரம் இல்ல, அதனுடைய இக்கட்டான அனுபவங்களுக்குள்ள கடந்தும் கூட அங்க போவாங்க. சோ இதை நம்ம அண்டர்லைன் பண்ணி அங்க வைக்க வேண்டிய விஷயம். சோ கண்டிப்பா இன்னும் அந்த காலம் கடந்து போகல. சோ பிரதர் பரிசு தாவில் ஏவப்பட்டு அவர் சொல்ல எழுதியிருக்கிற விஷயமே அது இன்னும் முடிவடையில அந்த காலம். இன்னும் ரொம்ப அருமையா சொன்னா, அவர் சொன்னதுல இருந்து நாம இன்னும் ரொம்ப அருகாமையில இருக்கிறோம். அந்த அந்த பழிவாங்கும் நாளினுடைய காரியங்களுக்கு. சோ இதுதான் அந்த காலம் பத்தி அங்க அவர் சொன்ன, ரொம்ப அருகாமையில இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அது சீக்கிரத்தை நிறைவேறுவதற்கான எல்லா காரியங்களும் ரொம்ப அருமையா நிறைவேறி கொண்டிருக்குது. கண்டிப்பா இந்த சந்ததி இந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பார்ப்பாங்க, அதுக்குள்ள ஊடுருவி கடந்து அங்க போவாங்க. இப்படி சொல்லிட்டு அவர் அங்க நெக்ஸ்ட் பேராகிராஃப் ரொம்ப முக்கியமான விஷயம் எழுதுறார். சோ இதெல்லாம் நாம் ஏன் சொல்கிறோம், இந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்முடைய கவனத்தை நாம ஏன் திருப்புறோம்னா, இது வந்து ஏதோ ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆவலை தூண்டுவதற்காகவோ, அல்லது மனுஷங்களுக்கு எப்போதுமே அது என்ன சொல்ற ஒரு மாதிரியான ஒரு ஆவல் இருக்கும். சில வினோதமான காரியங்கள், ஆச்சரியமான பிரமிப்பூட்டும் அதிர்ச்சியூட்டும் விஷயங்களை பேசறதுக்கு, அதைய கேட்கறதுக்கு, அதுல ஒரு அலாதி சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி ஆவலை தூண்டுவதற்காக நம்ம இது வந்து சொல்லல. அதே சமயம் இந்த மாதிரி காரியங்கள், இந்த அமைப்புகள், தேசங்கள் தேவனுக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படுவதற்கு இருக்கிறாங்க. அவங்க செய்துட்ட அக்கிரமங்கள், அநியாயங்களின் மூலம் அந்த காலம் சமீபத்திருக்குது என்று உலக ஜனங்களுக்கு சொல்லி அவங்களுடைய தவறுகள் அவர்கள் உணர்ந்து இந்த இந்த இக்கட்டான சூழல்ல அவர்கள் தவிர்க்கிற ஒரு மனமாற்றத்தை அவர்களுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நாம் இந்த விஷயங்களுக்கு நம்ம கவனத்தை அங்க நாம திருப்பல. ஏன் அப்படி சொல்றான்னா, இந்த வரப்போகிற அந்த இக்கட்டுகள் கண்டிப்பா தவிர்க்கவே முடியாது. யார் என்ன மன மாற்றம் காண்பிச்சாலும் அது என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. ஏன்னா the approaching trouble is inevitable. சோ நம்மை எதிர்கொண்டு இருக்கிற அந்த ஒரு உபத்திரவம் எதனாலையும் யாருனாலையும் தவிர்க்க முடியாத உபத்திரவம். சோ அப்போ ஜனங்களுக்குள்ள ஒரு ஆவல் தூண்டுவதற்காகவோ இல்ல ஒரு நல்ல மனமாற்றத்தை ஏற்படுத்தி இந்த உபத்திரவத்துல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்காகவோ இது நாம சொல்லல. ஏன்னா அப்படி எல்லாம் யாரும் தப்பிக்க முடியாது, வரப்போகிற அந்த உபத்திரவம் உறுதி தான். அப்புறம் இது எதுக்குத்தான் நம்ம சொல்கிறோம் அப்படி சொல்லும் போது பின்னாடி விஷயங்கள் சொல்றாரு. ஆனா முன்னாடி என்ன சொல்றாருன்னா, வரப்போகிற அந்த உபத்திரவம் கொஞ்சம் கூட தவிர்க்க முடியாது. The powerful causes are all at work. இந்த உபத்திரம் சீக்கிரமா நிறைவேறதுக்கு என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கோ அதெல்லாம் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. And no human power is able to arrest their operation and progress. So எந்த மனித சக்தியினாலும் இந்த உபத்திரவத்தை சீக்கிரமா கொண்டு வரப்போகிற அந்த சில முக்கியமான காரியங்களை தடுக்கவோ தாமதிக்கவோ முடியாது. எந்த மனித சக்தியினாலும் முடியாது. அந்த உபத்திரவத்தினுடைய முடிவு வந்து நிச்சயம்தான். மனுஷ சக்திகள் எதுவும் இதையா தவிர்க்கறதுக்கு அங்க முடியாது. ஆனா ரொம்ப அருமையா சொல்றாரு, தேவன் மாத்திரம் தான் அந்த உபத்திரவத்தை நிறுத்த முடியும், தடுக்க முடியும். ஆனா அவர் செய்வாரு. ஆனா அது எப்பதான் செய்வார்னா, என்ன மாற்றங்கள் உலகத்தின் மனுஷங்களுடைய இருதயத்துல வரணுமோ அந்த மாற்றங்கள் வருவதற்கு ஏற்ப இந்த உபத்திரவத்தை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் தேவன் தம்முடைய கரம் கொண்டு என்ன பண்ணுவார்னா இந்த உபத்திரவத்தை நிறுத்துவார். அது வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டார், நிறுத்த மாட்டார். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. பிரதர் ரசூலுடைய கைகள்ல அவர் எழுதின விஷயங்கள், நோ ஹேண்ட் பட் த ஹேண்ட் ஆஃப் காட் குட் ஸ்டே த ப்ராக்ரஸ் ஆஃப் த பிரசன்ட் கரண்ட் ஈவென்ட்ஸ். எந்த கரங்களும் கிடையாது, மாறாக தேவனுடைய கரம் வேணா இந்த தற்காலத்தினுடைய உபத்திரவங்களை கட்டுப்படுத்த முடியும். அண்ட் ஹிஸ் ஹேண்ட் வில் நாட் டூ சோ அன்டில் த பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் திஸ் கான்ஃபிளிக் ஷால் ஹேவ் சீல்டு தேர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்பான் த ஹார்ட்ஸ் ஆஃப் மென். அவர் கூட இதெல்லாம் எப்ப நிறுத்துவார் அப்படின்னா, இந்த உபத்திரவங்கள் மனிதர்களுடைய இருதயத்துல நீங்காத ஒரு பாடத்தை கற்பிக்கும். கற்பிச்சு உத்தரவு பண்ணதுக்கு பின்னால தான் தேவன் என்ன பண்ணுவார், இதை நிறுத்துவார். இதுல நமக்கு என்ன ரொம்ப ஒரு ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்னா, நோ ஹேண்ட் பட் ஹேண்ட் ஆஃப் காட் அலோன். என்ன சொல்றாருன்னா, அந்த பழிவாங்கும் நாள் சமீபிச்சிருச்சு. அது சீக்கிரத்துல கிட்டி சேர்வதற்கு ஏற்ற காரியங்கள் வளர்ச்சிகள் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது. அது கண்டிப்பா அந்த உபத்திரவத்துல வந்து தான் முடியும். அது வரைக்கும் அந்த உபத்திரவத்துக்கு வழி நடத்தக்கூடிய அந்த முன்னேற்றங்கள் வளர்ச்சிகளை எந்த மனித சக்தியும் தடுக்க முடியாது. ஒரு வேலை தடுத்தா யார் தான் தடுப்பாரு, தேவன் தான் தடுப்பாரு. ஆனா அது கூட எப்பதான் தடுப்பாரு, இந்த உபத்திரவம் என்ன மாற்றங்களை மனிதர்களுடைய இருதயத்துல உண்டு பண்ணுமோ உண்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லும் போது நமக்கு என்ன பாடம்னா, பாருங்க இப்ப நம்ம அந்த காலத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உபத்திரவங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த நான்கு அமைப்புகள் நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா, தீர்க்க தரிசனங்கள் அங்க குறிப்பிடுகிற அந்த உபத்திரவத்தை நோக்கி தான் என்ன ஆயிட்டு இருக்கு, எல்லா அமைப்புகளும் போயிட்டு இருக்கு. சோ இங்க சகோதரருடைய ஆலோசனை கருத்து என்னன்னா, இது இப்படித்தான் போகும், இதை யாரும் என்ன பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. ஏன் இது நான் சொல்றேன்னா, நல்லா கவனிச்சோம்னா உலகத்துல என்ன பேசிக்குவாங்க, உலகத்தினுடைய தலைவர்கள் பெரிய பெரிய மேதைகள் விஞ்ஞானிகள், அது எந்த அமைப்புல வரக்கூடிய பிரச்சனையானாலும் சரி அவங்க என்ன சொல்லுவாங்க, நியூஸ் பேப்பர்ல என்ன பாக்குறோம் நாம, எஸ் அதுதான் அதுதான் இல்லைங்களா, என்ன சொல்லுவாங்க அவங்க. உதாரணத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பொருளாதார சீரழிவு வந்துச்சு, அதை குறிச்சு எல்லாரும் என்ன சொல்றாங்க, உலகத்துல என்ன சொல்றாங்க, சரியா போயிடும், 1 வருஷம் 2 வருஷம் சரியா போயிடும். இந்த வார்த்தை நம்ம எப்படி கேட்கணும், அதுதான் நம்ம கேட்கணும், எப்படி கேட்கணும், பாருங்க இப்போ நமக்கு கூட ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்குது, சில எதிர்பார்ப்புகள் அங்க இருக்குது, சில முக்கியமான பிரச்சனைகள், ஓ இந்த ஆட்சியில இது என்ன ஆயிடும், சரியா போயிடும், நம்மளே எதிர்பார்க்கிறோம், உலக ஜனங்கள் கூட என்னதான் பண்றாங்க, ஆமா இந்த பிரச்சனையை தீர்ந்துடும் அந்த பிரச்சனையை தீர்ந்துடும். ஆனா உண்மையிலேயே பைபிள் ஸ்டூடெண்ட்ஸா நாம உணர்ந்திருந்தோம்னா சில விஷயங்கள் மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடும், நாளுக்கு நாள் அந்த பழி வாங்கும் நாளுடைய உச்சக்கட்டம் வர வரைக்கும் காரியங்கள் இன்னும் என்னதான் ஆகும். அதுதான் பிரதர் அங்க பாயிண்ட்ல அண்டர்லைன் பண்ண, நோ ஹேண்ட் பட் த ஹேண்ட் ஆஃப் காட் அலோன் வில் ஸ்டாப். தேவன்னா பார்த்து இந்த நோக்கம் நிறைவேறதுக்கு அப்புறம் இந்த உபத்திரவங்கள் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரே அல்லாமல் எந்த மனித சக்தினாலையும் முடியாது. ஆனா மனித சக்திகள் அப்படித்தான் வார்த்தைகள் அவங்க சொல்லிக்கொண்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிக்கொண்டு இருக்கிற காலத்துக்குள்ளத்தான் நாம் இருக்கிறோம். தயவு செஞ்சு நாம் என்ன பண்ணிடக்கூடாது, அந்த வார்த்தைகள் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை வச்சு அதன் அடிப்படையில நம்ம வாழ்க்கை பிளான் பண்றது பக்கா சயின்ஸ் செய்ய மாட்டாங்க. உண்மையான தேவனுடைய ஜனங்கள் நிச்சயம் செய்ய மாட்டாங்க. தெரியும் இந்த கிங்டம்ஸ் என்ன போகுது, இந்த ராஜ்யங்கள் உள்ள இருக்கிற அமைப்புகள் பிக்ஸ் பண்ணுங்க, அந்த வார்த்தையை அமைப்புகள் அண்டர்லைன் பண்ணுங்க. எந்த அமைப்பு என்ன பெரிய ஸ்கீம் கொண்டு வந்து அப்படி இப்படி சான்ஸ் இல்ல, இவைகள் நியாயம் தீர்க்கப்படுற காலம் இந்த பழி வாங்கும் இவங்க வாங்குறாங்க, அந்த காலம் தீவிரமா போயிட்டு இருக்குது, சான்ஸே கிடையாது. ஆனா பாருங்க கொடிய நாள் இது, நம்ம கூட என்ன ஆயிடுவோம், குடும்பமானால் ரொம்ப கேர்ஃபுல்லா. சோ இதுதான் ஒரு வேலை, இந்த மாதிரி நம்ம வால்யூம்ஸோ புக்ஸோ ஸ்டடி பண்ணும் பொழுது நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு ஏற்ற சில காரியங்கள் அந்த சத்தியங்கள்ல இருந்து தேவன் நமக்கு ஆகாரமா அங்க கொடுக்கறாங்க. சோ இது இங்க தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பற்றின அறிவுல வளர்வதற்கு ஏற்ற பிரயாசம் மாத்திரமே கிடையாது, ஆனா இப்போ அந்த திட்டத்துல முக்கியமான ஒரு வாய்ப்புல இருக்கிறவர்களா நம்மை நாம் உணர்ந்துட்டு நம்முடைய ரட்சிப்புக்கும் கூட இங்க இருக்கக்கூடிய எச்சரிப்புகள் ஆணித்தரமான சில கருத்துக்களை நம்ம உள்ளுக்குள்ள வாங்குறது ரொம்ப நல்லது. சோ இங்க பிரதர் சும்மா பிரதர் தானே பேசுறார் சொல்லவே முடியாது, ஏன்னா அவர் சொல்லும் போதே சொல்வார் வசனங்கள் நமக்கு காண்பிக்குது, தீர்க்க தரிசனங்களை பார்க்கும் போது இப்படி தோணுது. சோ அதெல்லாமே பரிசுத்தாவில் ஏவப்பட்டாங்க சொல்லும் பொழுது ரொம்ப கிளியர். சோ இது ஒரு நல்ல பாயிண்ட், இது நம்ம மைண்ட்ல அங்க வைக்கணும். அப்போ இது தவிர்க்கவே முடியாது. சரி இது இந்த வால்யூம் நம்ம எதுக்கு எழுதுறோம்னா பிரதர் அந்த உண்மையான காரணம் சொல்றாரு. தி மெயின் அப்ஜெக்ட் ஆஃப் திஸ் வால்யூம் இஸ் தேர்ஃபோர் என்னன்னா இது இந்த வால்யூம் எழுதுனதுடைய நோக்கம் உலகத்தை இந்த காரியங்களை குறிச்சு உலகத்தாருடைய மனக்கண்களை பிரகாசிக்க செய்து இதனுடைய அருமையான அந்த இசைவான திட்டத்தை புரிஞ்சு கொள்ளணுங்கிற ஒரு நோக்கத்துல நாம் இது எழுதல, மாறாக இது வந்துட்டு விசுவாச வீட்டார். இப்ப நாம இன்ன வரைக்கும் பேசின பாயிண்ட் நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல விசுவாச வீட்டார், இந்த பூமியின் மேல ராஜ்யங்கள் மேல அமைப்புகள் மேல வரப்போகிற அந்த நியாய தீர்ப்ப முன்கூட்டியே உணர்ந்து எச்சரிப்பு உள்ளவர்களாகி உந்தப்பட்டவர்களாகி என்கரேஜ் பண்ணவங்களாகி பலப்பட்டவர்களாகி அவர்கள் வந்து இந்த காரியங்கள் கண்ணு முன்னால நடக்கும் பொழுது பயந்திடாமல் குழம்பி போயிடாத படிக்கு அது தேவனால நீதியாக எடுக்கப்படுகிற சில ஸ்டெப்ஸ் சில கிரியைகள் என்பதை புரிந்து கொண்டு அந்த குழப்பங்களுக்கு மத்தியில கூட அவர்கள் வந்து உறுதியா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வால்யூம் அங்க எழுதப்பட்டிருக்குது. சோ அப்போ அந்த பாயிண்ட் நமக்காகத்தான் அங்க இருக்குது முழுக்கம். சோ இது விசுவாச வீட்டாரு புரிஞ்சுக்கணும், தேவனுடைய திட்டத்துல நாம் எந்த காலம் இருக்கிறோம், நாம் இருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம், அந்த காலத்துல நம்மை சுற்றி இருக்கிற ஜாதி ஜனங்கள் தேசங்கள் அமைப்புகள் என்ன மாதிரி தேவனால கையாளப்படும், கையாளப்படுறதுனால என்ன காரியங்களை தான் நம்ம கண்ணு முன்னால பார்க்க முடியும், பார்க்கும் போது நாம எப்படி இருக்கணும் இந்த பூமியில. சோ இந்த விஷயங்கள் இந்த விசுவாச வீட்டாருக்கு தேவை, அதுக்காகத்தான் இந்த வால்யூம் வந்து அங்க எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப சீரியஸான விஷயங்கள் தான். ஓட்டு போடுறது கூட தெரியல, ஆனா ஒருவேளை யாராவது போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ், இது லாஸ்டா இருக்கட்டும், சாதாரணமா நினைக்காதீங்க. சோ ஸ்பிரிட்ல இருக்கலாம் நம்ம இந்த அழைப்புல, அந்த ஆவி அந்த அழைப்புக்கே உரிய ஆவி அழைப்புக்கே ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவியில் இருந்தா சில விஷயங்கள் கண்ணும் நம் செய்யவே வாய்ப்புகள் அங்க இல்ல. ஆனா சிலர் அதனுடைய சீரியஸ்னஸ் புரியாம ஆழம் புரியாம ஏதோ நல்லது செய்யறதா கடமையை செய்யறதா செஞ்சுடுறோம். கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல சகோதரர். ஒரு ஒரு ஆலோசனை சொல்லி தானா முழு வெயிட் கொடுக்கணும் அதுக்கு நான். ஏன்னா வசனங்கள் இல்லாம அவர் சொல்ல மாட்டார். அந்த ஆவியில முழுவதும் நிரம்பித்தான் அவர் அந்த விஷயங்கள் அங்க சொல்லிடுப்பார். இதெல்லாம் இந்த தேசங்கள் ராஜ்யங்கள் அமைப்புகள் முற்றிலும் பழி தீர்க்கப்பட போற காலத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கறத அருமகதோங்கிற பாயிண்ட்ல நம்ம பார்க்கும் போது எப்படி நாம் இருந்துக்கணும். இந்த உத்தேசங்கள் ராஜ்யங்கள் அமைப்புகள் கூட ஏதோ பூமியில் இருக்கிறோம், இருக்கிற வரைக்கும் இருக்க வேண்டி இருக்கு. அந்த மாதிரிதான் நம்ம இருந்துக்கணுமா ஒழியோ வேற எதுலயுமே அங்க பங்கு அங்க இருக்காரு. சோ இது நமக்கு ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஆனா இந்த பழி வாங்கும் நாள் வேதத்துல இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய காலங்க அது நிறைவேறக்கூடிய அந்த காலம் ரொம்ப சமீபத்தில் இருக்குது. அதை குறித்து காலங்கள் ரொம்ப வேகமா ஓடிக்கொண்டு இருக்குது. அது தேவன் தவிர வேற யாருனாலும் அதை நிறுத்த முடியாது. அது மாத்திரமில்ல, இந்த விஷயமே விசுவாச வீட்டாருக்கு பலப்படுத்தக்கூடியதா, அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடியதா, அவங்கள தெளிவுபடுத்தக்கூடியதாக அங்க இருக்கும். இன்னும் என்ன சொல்றாருன்னா பிரதர், ஒருவேளை பட் ஒருவேளை தேவனுடைய நியாய தீர்ப்பு ரொம்ப தீவிரமான ஒரு சரி கட்டுதல் உலக ஜனங்கள் மேல அனுமதித்திருந்தாலும் அப்படிதான் என்னால சொல்ல முடியுது. நீங்க கொஞ்சம் சிம்பிள் லாங்குவேஜ்ல அங்க புரிந்து கொண்டா நல்லது. ஈவன் தி சிவியரஸ்ட் மெஷர்ஸ் ஆஃப் டிவைன் டிசிப்ளின், தேவன் அந்த தெய்வீக ஒழுங்குபடுத்துதல் சில தீவிரமான சம்பவங்களின் மூலம் இந்த உலகத்தின் மேல நடந்தாலும் Seeing by faith the glorious outcome in the precious fruits of righteousness and enduring peace. So, அப்படி தேவன் இந்த உலகத்தை சீர்படுத்துறதுக்காக சரிப்படுத்துறதுக்காக அவர் எடுத்திருக்கிற அந்த முயற்சி அதனுடைய விளைவு என்ன ஆகும்னா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, நீதியை கற்றுக்கொள்ளுவாங்க, நிரந்தர சமாதானம் இந்த உலகத்துக்கு இருக்குங்கிறது தான் தேவனுடைய இந்த சீர்படுத்துதலுடைய நோக்கம் விளைவு இல்லைங்களா. அதே மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க விசுவாச வீட்டா வச்சுட்டு கண்ணு முன்னால தேவனுடைய நீதி ரொம்ப கொடிய ஒரு காரியத்தை நடத்தினா கூட கவலைப்படாதீங்க. நீ மனதுல நீங்க சோர்ந்து போயிடாது. என்னடா இப்படி எல்லாம் நடக்குது இந்த பூமியில இந்த உலகத்துல, எந்த ஒரு சோர்வும் சஞ்சலமும் உங்களுக்கு வேண்டாம். அது வேணாம்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இப்படி எல்லாம் நடந்தா கூட இதன் மூலம்தான் ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்க, நீதி கற்றுக்கொள்ளுவாங்க. இதன் மூலம்தான் நித்திய சமாதானம் இந்த உலகத்தின் மீது ராஜ்யத்துல அங்க கிடைக்கும். அதுக்காக தான் தேவன் இப்படி பண்றாங்க. சோ அதுல குழம்பிடக்கூடாது. அந்த மாதிரி சூழல்கள் மத்தியில நம்ம உறுதி இல்லாதவர்கள் போல செயல்பட்டுடவுமே அங்க கூடாது. ஒருவேளை இதுதான் நமக்கு இங்க இருக்கக்கூடிய சில பாடங்களாக அங்க இருக்கும். சோ இப்ப நாலாவது பாயிண்ட் பிரதர் பேசுறார். பொதுவா இந்த பழி வாங்கும் நாள், கர்த்தருடைய அந்த பழி வாங்கும் நாள், அதை பற்றி வேற என்ன வசனங்கள் அங்க சொல்லுதுன்னு. சோ இதை நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம அங்க பார்ப்போம். அதோட இந்த சாப்டர் வந்து அங்க முடியும். ஆனா மறுபடியும் இன்னைக்கு கொஞ்சம் ரீகேப் பண்ணனா, சோ பழி வாங்கும் நாள் ஏசாயால இருந்து நாம அங்க எடுக்கிறோம். கர்த்தர் பழி வாங்குற ஒரு நாள் இருக்கு, அவர் நீதியை சரி கட்டுற ஒரு நாள் இருக்குது. அதே நாள் குறிச்சு டேனியல் பேசுறார், அது ஒரு மகா ஆபத்து காலம். அதே குறிச்சிட்டு மல்கியா பேசும் போது அது சூளை போல எரிகிற ஒரு காலம். அதே விஷயம் யாக்கோபு சொல்லும் போது அது ஐஸ்வர்யவான்களே அலறி அழுகிற காலம். அது யோயேல் அந்த இருளான நாள், ஆமோஸ் அந்தகாரமான நாள், கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்ல. கர்த்தர் இயேசு சொல்லும் பொழுது அது ஒரு மகா உபத்திரவம். ஆனா அது மகா உபத்திரவம், அதன் மூலத்தா தேவன் தம்முடைய நீதி சரி கட்டுவார், பழி வாங்குவார். யாரை அப்படின்னா இந்த உலகத்தினுடைய ஜாதிகள் தேசங்கள் அமைப்புகள் எல்லாம் அதுல அங்க வருவது என்று பார்க்கிறோம். அந்த காலம் ரொம்ப அருகாமையில இருக்கு, அது ரொம்ப தீவிரமான ஒரு காலம். இதை பற்றி நாம் ஏன் பேசணும் வேண்டிய அவசியம்னா விசுவாச வீட்டாராகிய நாம் நம்ம இதைய புரிந்து கொண்டு பலப்பட்டு திடப்பட்டு நம்முடைய ஓட்டத்துல நம்ம நிக்கணுங்கிறதுக்காக இது பேசப்படுது என்று பிரதர் இந்த வால்யூம்ல சொல்லியிருக்கிறார் இது வரைக்கும். அடுத்த வாரம் நாம் வரும்பொழுது மேற்கொண்டு இந்த பழி வாங்கும் நாளினுடைய சில விசேஷ அம்சங்களை சில வசனங்களின் மூலம் நாம பார்க்கலாம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.